சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுவக்கத்தினை மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை 16வது பட்டத்து சுப்பிரமணி தேசிக சுவாமிகளுடைய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கம் என்ற மாபெரும் சாத்திரத்திலே மிகப்பெரும் பகுதியாக ஒரு மாபெரும் பகுதியாக அமைந்துள்ள இரண்டாம் சூத்திரத்தினை நிறைவு செய்த நிலையிலே இப்பொழுது மூன்றாம் சூத்திரத்தினை தொடங்கிக் கொண்டு சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். மூன்றாம் சூத்திரம் முதல் சூத்திரத்தில் பதி உண்மைக்கு பிரமாணம் கூறினார், இரண்டாம் சூத்திரத்தில் பாச உண்மைக்கு பிரமாணம் கூறினார். இரண்டாம் சூத்திரத்தில் பாச உண்மை என்று சொல்லும் பொழுது கண்மம் மாயை என்ற இரண்டு பாசங்கள், அதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஆணவத்தை பற்றியும் அங்கே கூறியிருக்கின்றார், ஆனால் அது ஒளிவாக கூறியது. அதை தான் நான் சூத்திரம் அதிகரணங்களை சிந்திக்கும் பொழுது தெளிவாக பார்த்தோம். ஆணவத்தை பற்றி கூறியது தத்துவங்கள் ஏன் உயிருக்கு சேர்ந்திருக்கின்றன என்று சொன்னால் ஆணவங்களத்தை போக்கும் பொருட்டு சேர்ந்திருக்கின்றன என்று அதற்கு பதில் கூறும் பொழுது, அப்போ ஆணவமலம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழ, அந்த கேள்விக்கு பதில் கூறும் முகமாக ஆணவமலத்தை பற்றிய செய்திகளை கூறினார். ஆக சிறப்பாக இந்த இரண்டாம் சூத்திரம் கூறுகின்ற பாசங்கள் எவை என்றால் கண்மமும் மாயையும் தான். ஆணவம் குறித்து நான்காம் சூத்திரத்திலே தெளிவாக கூறியருள்வார். முதல்நூல் சிவஞான போதத்திலும் அப்படித்தான். ஆகவே இரண்டாம் சூத்திரமானது பாச உண்மை கூறுகின்றது என்று சொல்லும் பொழுது அது கண்மம் மாயை என்ற பாசத்தை கூறுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாம் சூத்திரத்தில் பசு உண்மை கூற வேண்டும், ஏனென்றால் முப்பொருள்களில் எஞ்சி நிற்பது அதுதான். பதியை குறித்த செய்திகள் முதல் சூத்திரத்தில் சொல்லப்பட்டன, அதாவது பதி உண்டு என்பதற்கு பிரமாணம், ஏனென்றால் முதல் மூன்று சூத்திரங்களுமே பிரமாண இயல் என்ற இயலில் தானே இருக்கின்றன. ஆகையினாலே அவை பொருள் உண்மைக்கு பிரமாணம் கூறுவனமாக இந்த மூன்று சூத்திரங்களும் இருக்கின்றன. ஆக பதி உண்மைக்கு முதல் சூத்திரம் பிரமாணம் கூறியது, பாச உண்மைக்கு இரண்டாம் சூத்திரம் கூறியது, எஞ்சி நிற்பது பசு. அது இரண்டாம் சூத்திரத்திலே பசுவை குறித்த செய்தி வந்தது, அதாவது அழகிலா உயிர் என்று சொல்லி இரண்டாம் சூத்திரத்திலே வந்தது, அழகிலா உயிர்கள் என்று சொல்லி இரண்டாம் சூத்திரத்தில் வந்தது அல்லவா. அங்க வந்து ஆகம அளவினால உயிரை கூறினார். முதல் நூலாகிய சிவஞான போதத்தில் பார்த்தாலும் அவையே தானேயாய் என்று தொடங்கும் பொழுது அங்கு அவைன்னு சுட்டப்படுபவை உயிர்கள் தான். அங்கு ஆகம அளவையால் அங்கு உயிர்களை வந்து அவைன்னு சொன்னார். உயிர்கள் உண்மையை நிரூபிப்பதற்கு முன்பே உயிர்களை பற்றிய ஒரு கருத்து வருகின்றது என்றால் ஆகம அளவை இப்படி சொல்லப்பட்டது. ஆனாலும் தடைகளை எல்லாம் முறியடித்து கருதல் அளவைப்படி பொருள் உண்மை நிலைநாட்ட வேண்டும் ஆகையினாலே இங்கு கருதலமைப்படி அந்த உயிர்கள் உள்ளன என்று நிலைநாட்டுவதற்கு இந்த மூன்றாம் சூத்திரத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார். ஆகவே அழகிலா உயிர்கள் கண்மத்தானையின் அமர்ந்து செல்ல என்ற இடத்தில் அங்கே உயிர்களை சொன்னது ஆகமளவைப்படி என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதை சூத்திரத்துக்கு தோற்றுவாயாக மாதவ சிவஞான சுவாமிகள் கூறுதலை இப்போது நாம் பார்க்கலாம். முதற் சூத்திரத்தும் இரண்டாம் சூத்திரத்தும் முறையே பதி உண்மைக்கும் பாச உண்மைக்கும் பிரமாணம் கூறிய ஆசிரியர். முதற் சூத்திரத்தும் இரண்டாம் சூத்திரத்தும் முறையேன்னு சொன்னா இப்ப பதி உண்மை முதல் சூத்திரம் கூறியது, பாச உண்மை இரண்டாம் சூத்திரம் கூறியது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதற் சூத்திரத்தும் இரண்டாம் சூத்திரத்தும் முறையே பதி உண்மைக்கும் பாச உண்மைக்கும் பிரமாணம் கூறிய ஆசிரியர். இரண்டாம் சூத்திரத்தின் அழகிலா உயிர் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டு எஞ்சி நின்ற பசு உண்மைக்கு பிரமாணம் மூன்றாம் சூத்திரத்தில் கூறுகின்றார். ஆகவே இரண்டாம் சூத்திரத்தில் அழகிலா உயிர்கள் என்று சொல்லப்பட்டன, அந்த உயிர்கள் உள்ளன என்பதற்கு பிரமாணம் என்ன என்று கேட்கும் பொழுது அதை அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு நிலைநாட்ட வருகின்றார். இந்த மூன்றாம் சூத்திரத்தில் முதல் நூல் மூன்றாம் சூத்திரம் போலவே இந்த வழிநூல் மூன்றாம் சூத்திரமும் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது. அதாவது இந்த மூன்றாம் சூத்திரமானது உயிர் என்ற ஒன்றே இல்லை என்று கூறுகின்ற சூனிய ஆன்மவாதிகளை மறுத்து உயிர் உள்ளது என்று கூறும், அதன் பிறகு உயிர் என்பது உண்டு என்று ஒத்துக்கொள்கின்ற சமயவாதிகள் அவர்கள் வேறு வேறு பொருள்களை உயிர் அல்லாத வேறு வேறு பொருள்களை உயிர் என்று சொல்லும் பொழுது அந்த கருத்துக்களை மறுத்து அவர்கள் கூறுகின்ற பொருள்களுக்கெல்லாம் வேறான பொருளாக உள்ளது உயிர் என்றும் இந்த மூன்றாம் சூத்திரம் நிலைநாட்டுகிறது. ஆகவே இந்த மூன்றாம் சூத்திரத்தில் உயிர் என்பது உள்ளது என்ற அளவிலே சொல்லிவிட்டு போகாமல் உடல் ஐம்பொறிகள் சூக்கும உடல் பிராணவாயு பரமாத்மா ஆகிய இவற்றுக்கு வேறாக உயிர் ஒன்று ஒன்று உள்ளது என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். அது இந்த சூத்திரத்தினுடைய ஒரு அருமையான அம்சமாக காணப்படுகின்றது. உயிர் எனப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய் உற்று செயிரும் இச்சா ஞான செய்திகள் உடையதாகி பயில்வுறும் இன்ப துன்ப பழங்களும் நுகரும் பார்க்கில் துயிலொடும் அஞ்சவத்தை படும் உண்மை துரியாதீதம் என்பது சித்தியாரிலே வருகின்ற மூன்றாம் சூத்திரம். இதை நாம் மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரையினை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகளுடைய பதவுரையினை பார்ப்பது நமக்கு மிகவும் துணை செய்யும். ஏனென்றால் சொற்களை முன்னே பின்னே வைத்துக் கொண்டு நாம் பொருள் காண வேண்டும். உயிரினப்படுவது இந்த உடலின் வேறு என்று சூத்திரம் தொடங்குகின்றது. இதை நாம் இறுதியில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். உயிரினப்படுவது இந்த உடலின் வேறு என்பதை இறுதிக்கான வைத்துக் கொள்ள வேண்டும். உளதாய் என்பதிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். உளதாய் ஒவ்வொரு சொற்றொடரும் வந்து ஒவ்வொரு சமயவாதிக்கு கொடுக்கின்ற மறுப்பு, அதன் மூலம் உயிர் உண்மையை நமக்கு தெளிய வைக்கின்றார். உளதாய் சொல்லும் பொழுது சூனிய ஆன்மவாதிகளை மறுத்து உளதாய்னு கூறுகின்றார். அவர்கள் என்ன சொல்வார்கள், உயிர் சூனியம் என்பார்கள். சூனியம்னா இல் பொருள், உயிர் என்பது இல்லாதது என்பார்கள். அப்ப அவர்களை எப்படி மறுக்கின்றார் சொன்னால், உயிர் என்ற ஒன்று இல்லை, அவர்கள் ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி இந்த உறுப்பு உயிரன்று இந்த உறுப்பு உயிரன்று என்பார்கள். கை கால் கண் மூக்கு என்று ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி இது உயிரன்று இது உயிரன்று என்று மறுத்து, ஆகவே நம்மிடம் இருப்பவற்றில் எதுவுமே உயிரன்று, ஆகவே உயிர் என்று ஒரு பொருள் இல்லை என்பார். அப்ப எவ்வாறு அதனை மறுக்கின்றார் என்று சொன்னார், அவர்கள் சொல்வதைக் கொண்டே மறுக்கின்றார். ஒவ்வொரு உறுப்பாக இது உயிர் அன்று உயிர் அன்று என்று கழித்து இறுதியில் உயிர் என்பது இல்லை என்று அறிந்து கொண்ட பொருள் எது, உயிர் என்பது இல்லாத பொருள் என்ற முடிவுக்கு வந்த பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா, அந்த பொருளே உயிராகும் என்று சொல்லி இலதென்றலின் ஆன்மா உளது என்று முதல் நூல் சிவஞான போதத்திலே கூறியது போல இங்கே உளதா என்று சொன்னார். உயிர் சூனியவனின் அவ்வாறு சொல்வதொன்று உளதாய் நிற்றலானும், உயிர் சூனியம் என்று சொல்லி அறிந்து கொள்கின்ற பொருள் ஒன்று இருக்கின்றதல்லவா, அந்த பொருள்தான் உயிர் என்று சூனிய ஆன்மாவாதிகளை மறுத்து, உயிர் இல் பொருள் என்று கூறிய சூனிய ஆன்மாவாதிகளை மறுத்து உயிர் உள் பொருள் என்று நிலைநாட்டினார். அப்புறம் உயிர் உண்மையை உடன்படுகின்றவர்கள் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், உடல் தான் உயிர், உடலுக்கு வேறாக உயிர் ஒன்று கிடையாது. நீங்க உயிர் என்று ஒன்று இருப்பதாக சொன்னால் அது வேறொன்றுமில்லை, இந்த உடல் தான் என்று தேக ஆன்மவாதிகள் கூறுவார்கள். அவர்களை மறுத்து உற்று செயிரும் என்று கூறினார். உளதாயை தொடர்ந்து வருகின்றது உற்று செயிரும். உடம்பே உயிரெனின் உடம்பகத்தே பொருந்தி நின்று யான் எனது என்னும் செருக்கு உறுதலானும், உடம்பே உயிர் என்று கூறினார். இந்த உடம்பை எனது என்று கூறிக்கொண்டு யான் என்று நிற்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றதே அதுதான் உயிர். அந்த உயிருக்கு இந்த உடம்பு உடமையாக உள்ளது, அதனாலதான் எனது உடம்பு என்று சொல்லி இந்த உயிர் கூறுகின்றது. அது சிவஞான போதத்தில் எனது உடல் என்றலின் அப்படின்னு முதல்நூல் ஆசிரியர் அருள் செய்தார். இங்கு அதைத்தான் உற்று செயிரும். உற்று செயிரும்னா யான் எனது என்ற உணர்வை பொருந்தி செருக்குறுகின்ற பொருளாக உயிர் உள்ளது. அந்த உயிர் எனது என்று கொள்வதோ அல்லது அத உடம்பைக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாட்டை தெரியாத உயிர் உடம்பையே நான் என்று கூறிக்கொண்டு நிற்கும். ஆகவே யான் எனது என்ற உணர்வுக்கு சொந்தமானதுதான் உயிரை ஒழிய உடம்பு உயிர் அன்று என்று தேகான்மாதிரி மறுத்தார். இவர்கள் கருத்தை தனியே எடுத்து வைத்துக் கொண்டு வருகின்ற பலரிடம் மறுக்க இருக்கின்றார். அப்பொழுது நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இச்சா ஞான செய்திகள் உடையதாகி, இந்த கருத்தை யாருக்குன்னா ஐம்பொறிகளே உயிர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்திரிய ஆன்மவாதிகள். ஐம்பொறிகள் வந்து ஞானேந்திரியங்கள், அவை அறிதலை செய்யும். ஆனா உயிருக்கு அறிவு மட்டுமன்று இச்சை கிரியை என்ற ஏனைய இரண்டும் உள்ளன. ஐம்பொறியே உயிரெனின் ஞான மாத்திரையே அன்றி ஞானம் கிரியை இச்சை என்னும் மூன்றும் உடைத்தாகலான். ஞானத்துக்கு மட்டுமே உதவுவன ஞானேந்திரியங்கள் ஆகிய ஐம்பொறிகள். ஆனால் உயிருக்கோ ஞானம் மட்டுமா உள்ளது? இச்சை கிரியை என்ற இரண்டும் சேர்ந்து இச்சை கிரியை ஞானம் என்ற மூன்றையும் உடையது உயிர். ஆகவே ஞானத்திற்கு மட்டும் உதவக்கூடிய ஐம்பொறிகளை உயிர் என்று சொல்லக்கூடாது. ஞான இச்சை கிரியை என்ற மூன்று பண்புகளையும் உடையதே உயிர், அது ஐம்பொறிகளின் வேறானது என்று கூறினார். அடுத்தால துயிலோடும் பயில்வு உறும், துயிலோடும் பயில்வு உறும். இந்த கருத்து யாருக்கு அப்படின்னா, சூக்கும உடலே ஆன்மா என்று கூறுகின்ற சூக்கும தேக ஆன்மவாதிகள். சூக்கும உடல் இது அந்த கரணங்களாலும் தன்மாத்திரைகளாலும் ஆனது. சூக்கும உடலை கொண்டுதான் உயிர் கனவிலே அறிந்து வருகின்றது. கனவு காணும் போது பல்வேறு நிகழ்வுகள் கனவிலும் நடக்கின்றன. அந்த கனவு காலத்து கனவு நிலை நிகழ்வுகளை சூக்கும உடம்பின் துணை கொண்டுதான் உயிர்களாகி நாம் அறிந்து வருகின்றோம். ஆனால் இந்த சூக்கும தேக ஆன்மவாதிகள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், சூக்கும உடலே ஆன்மா, அதுதான் ஆன்மான்னு சொல்கின்றார்கள். அப்போ அந்த கருத்தை அருமையாக மறுத்தார். என்ன அப்படின்னா, துயிலோடும் பயில் உறும் என்று கூறினார். இதுல பயில் உறும் என்பது மூன்றாம் அடியினுடைய தொடக்கத்தில் இருக்கின்றது, துயிலோடும் என்பது நான்காம் அடியின் தொடக்கத்தில் இருக்கின்றது. இது ரெண்டையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதான் நம்ம குருமூர்த்தியுடைய பதவுரை தான் நமக்கு அது மிகவும் துணை செய்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னா, துயிலோடும் பயில் உறும் சொன்னார்களே, அப்படின்னா என்ன? சூக்கும உடம்பே உயிரெனின் கனவோடு பயின்றதனை நனவின்கண் உற்றறிந்து நிற்றவானும். துயில் ஓடும், துயில் என்றது இங்கு கனவை குறித்தது. துயில் என்பது பொதுவா பொருள் பார்த்தா தூக்கம் உறக்கம் என்றுதான் பொருள்படும். ஆனா இங்க கனவு, உறங்கும் போதுதான் கனவு வருகின்றது. ஆகவே துயில் என்பது இங்கு கனவை குறித்தது. பயில் உறும் என்று சொன்னால் பயின்றதை, கனவின்கண் அறிந்ததை, அறிந்தவற்றை. ஆகவே பயில்வு என்றது பயின்றவற்றை குறிக்கின்றது. எனவே ஆகுபெயர் பயில்வு என்ற அந்த தொழிலானது பயின்றவற்றை குறித்ததனால ஆகுபெயர். அறிந்தவற்றை, அறிந்தவற்றை குறித்ததனால அறிவு உறும் அப்படின்னு சொல்ற இடத்துல அறிந்தவற்றை நினைத்து பார்க்கும். கனவுல என்னென்னலாம் கண்டோம் என்று சொல்லி உயிரானது நனவில் நினைத்து பார்க்கின்றது. ஆகவே கனவை காண்பதற்கு உதவுகின்ற சூக்கும் உடல் வேறு, ஆன்மா வேறுன்னு சொன்னார். இது என்ன விளக்கமா நாம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சிவஞான போதத்தின் துணை கொண்டு சிந்திக்கணும். அங்க நல்லா விளக்கமா இருப்பதனால எங்க ஆசிரியர் இவ்வாறு தொகுத்து கூறினார். என்ன அப்படின்னா, கனவை அறிந்து வருவது சூக்கும உடல் தானே, ஆகவே இந்த சூக்கும் உடலை ஆன்மா என்று கொள்ளலாம் என்று சூக்கும தேக ஆன்மவாதிகள் கூறுகின்றார்கள். சூக்கும் உடல் தான் கனவை அறிகின்றது, இது சைவ சித்தாந்தத்துக்கும் உடன்பாடு. அந்த சூக்கும தேகம்தான் ஐம்பொறிகளை செலுத்தி நனவையும் அறிந்து வருகின்றது. ஆக இந்த சூக்கும தேகம் இருக்கின்றதே, இது கனவை அறிகின்றது உடன்படுகின்றீர்களே, நனவையும் அதுதான் அறிகின்றது. எப்படின்னா, ஐம்பொறிகளை செலுத்தி இந்த சூக்கும தேகமானது ஐம்பொறிகளை செலுத்தி நனவில் விடயங்களை அறிந்து வருகின்றது. கனவில் ஐம்பொறிகளின் சார்பை விட்டு இந்த சூக்கும் உடல் கனவிலே உள்ள விடயங்களை அறிந்து வருகின்றது. எப்படியோ நனவிலும் சரி கனவிலும் சரி அறிந்து வருவது சூக்கும் உடல் தான். நனவிலும் கனவிலும் அறிவதுதானே ஆன்மாவா இருக்க முடியும். சூக்கும் உடல் தான் நனவையும் அறிகின்றது கனவையும் அறிகின்றது. ஆகவே சூக்கும் உடலே ஆன்மான்னு சொல்றாங்க. அப்போ அதை அற்புதமாக மறுக்கின்றார். எப்படின்னா, கனவை அறிந்த சூக்கும் உடலே ஆன்மா என்று சொன்னால், அந்த நீ சொல்கின்ற அந்த சூக்கூடலாகிய ஆன்மா நனவு நிலையிலே கனவில் அறிந்தவற்றை நினைத்து பார்க்கும் பொழுது தெளிவாக அறிய வேண்டுமே இல்லையா? அதிலும் பலருக்கு வந்து என்ன மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் எல்லாருக்குமே சொல்லலாம். எல்லாருக்குமே பெரும்பாலும் ஒரு கனவு கண்டோமா காணவில்லையா அப்படிங்கிறது கூட நனவு நிலைக்கு வந்துவிட்டால் கனவு கண்டோமா காணவில்லையான்னு கூட ஒரு சந்தேகம் வந்துடும். ஒரு கனவு கண்டமோ இந்த காணலையோ அப்படின்னு சொல்லி நனவுல சந்தேகப்படுறோம். அப்படியே கண்ட கனவு கொஞ்சம் நினைவுக்கு வந்தாலும் தெளிவா நினைவுக்கு வருவதில்லை. என்ன கனவு கண்டேன் எடுத்து சொல்லு அப்படின்னா, சில சமயம் எடுத்து சொல்றோம் சரியா, சில பல சமயங்கள்ல சரியா எடுத்து சொல்வதில்லை. அப்படியே பாதியிலேயே நமக்கு அந்த நினைவு நீங்கி விடுகின்றது. இதே வந்து நாம ஓரிடத்தில் நனவில் நடந்தவற்றை இன்னொரு இடத்துல வந்து நனவு நிலையில சொல்லும்போது எவ்வளவு தெளிவா சொல்றோம். ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம் நாலு நாள் ஊருக்கு போயிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு திரும்பின உடனே அங்க ஊர்ல நடந்த செய்திகள் அவையெல்லாம் நனவில் அறிந்தவை, அவற்றை எவ்வளவு தெளிவா எடுத்து வைக்கிறோம். 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது கூட தெளிவா எடுத்து வைக்கிறோம். இல்லையா? பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை கூட தெளிவா எடுத்துரைக்கிறோம். சிலவற்றையும் மறக்கலாம், ஆனா பலவற்றையும் நாம தெளிவா எடுத்துரைக்கிறோமே. இது அப்படி இல்லை, நேற்று ராத்திரி தான் கனவு கண்டிருப்பான், இன்னைக்கு காலையில விடிஞ்ச உடனே கூட அதை தெளிவா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியலன்னா, ஆன்மா என்பது சூக்கும் உடலுக்கு வேறானது. சூக்கும் உடலின் துணை கொண்டு கனவை அறிந்த ஆன்மா, சூக்கும் உடலின் துணை கொண்டு கனவை அறிந்த ஆன்மா நலநிலைக்கு வரும்போது தூள உடலை சார்கின்றது. அப்ப தூள உடல் சார்பு வரும்பொழுது அதுக்கு அந்த கனவை வந்து சரியா சொல்ல முடியல. ஏன்னா சூக்கும் உடல் சார்பாக, சூக்கும் உடலை சார்பாக கொண்டு அதுக்கு அந்த ஆன்மா கனவை அறிந்து வந்ததுனால, இப்ப நனவு நிலையில தூள உடல் சார்புக்கு வந்துட்டதுனால அந்த உடல் சார்பு மாறுறதுனால அந்த உடலை சார்பாக கொண்டு அறிந்த அந்த கனவு செய்திகளை இந்த உடல் சார்பாக வந்த உடனே சரியா எடுத்து சொல்ல முடியவில்லை. எனவே நனவை தூள உடலை துணை கொண்டு நனவை அறிந்து வருவதும், சூக்குடலை துணை கொண்டு கனவை அறிந்து வருவதும் அப்படி அறிந்து வருகின்ற பொருளே ஆன்மாவாகும். அது தூள உடம்புக்கும் இந்த ஆன்மா வேறானது என்பது போல சூக்கு உடம்புக்கும் வேறானதுதான். எனவே சூக்கும தேக ஆன்மவாதிகள் கூறுகின்ற அந்த கருத்து, சூக்கும் உடலே ஆன்மா என்று அவர்கள் கூறுகின்ற கருத்து பொருந்தாது. இந்த விளக்கம்தான் துயிலொடும் பயில் உறும் என்ற தொடரிலே அடங்கியுள்ளது. அப்புறம் இன்பத் துன்ப பலங்களும் பார்க்கில் நுகரும், இது மூன்றாம் அடியில் இருக்கின்றது. இன்பத் துன்ப பலங்களும் நுகரும் பார்க்கில் இருக்கின்றது இல்லையா, பார்க்கில் நுகரும் அப்படின்னு மாத்திக்கணும். இது என்ன அப்படின்னு சொன்னா, இது பிராண ஆன்மவாதிகளை மறுத்து, பிராணவாயுவே ஆன்மா என்ற கொள்கையுடையவர்கள் இருக்கின்றார். அவர்கள் வந்து ரொம்ப உறுதியா சொல்வார், அது நம்மை மயக்கவும் கூடும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துட்டு இங்க எதை வைத்து முடிவு செய்வார்கள், பிராணவாயுடைய இயக்கத்தை வச்சுதான். பிராணவாயு இயங்கிக் கொண்டிருந்தால் இல்ல என்ன இவருக்கு உயிர் இருக்கு அப்படிமா, பிராணவாயு நின்று விட்டது என்று சொன்னால் உயிர் இல்லை என்றுதானே சொல்கின்றோம். அப்ப என்ன, பிராணவாயுக்கும் வேறாகவா உயிர் என்று ஒன்று தனியாக உள்ளது? எனவே பிராணவாயுவே உயிர் என்று அவர்கள் சொல்வார். நம்ம சாத்திரங்கள்ல கூட சில பாடல்கள்ல பிராணவாயுவை உயிர் என்று சொல்லியிருப்பார்கள், அப்படி பாடல்கள்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் ஆகுபெயராக சொன்னதுதான். அதாவது பிராணவாயு உயிரோடு நெருங்கிய சம்பந்தம் உடையது, அது பற்றி பிராணவாயுவை உயிர் என்று சொல்வார்கள். அதெல்லாம் உபச்சாரமா சொன்னதுதான். ஆகையினாலே இங்க வந்து நாம இவருடைய கருத்தை எவ்வாறு ஆசிரியர் மறுக்கின்றார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளும். என்ன அப்படின்னா, இன்பத் துன்ப பலங்களும் பார்க்கில் நுகரும், பிராணவாயுவே உயிர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப அவர்களை மறுக்கின்றார். பிராணவாயுவே உயிர் எனின் இன்பத் துன்ப பயன் கருவிகள் ஒடுங்கிய இடத்தன்றி ஒடுங்காது விடித்த இடத்தே நுகர்ந்து நிற்றலானும். அதான் பார்க்கில் அப்படின்னா நனவு நிலையில, நனவு நிலையில தான் இன்ப துன்ப அனுபவங்கள் வருகின்றன. உறக்கத்தில் இன்ப துன்ப அனுபவங்கள் வருகின்றனவா? பிராண ஆன்மவாதியே, நீ பிராணவாயுவே ஆன்மான்னு சொல்கின்றாயே, பிராணவாயுவே அறிந்து அனுபவிக்கின்ற ஆன்மா என்றார். ஆன்மான்னா அறியக்கூடியது அனுபவிக்கக்கூடியது. நீ பிராணவாயுவே ஆன்மா என்கின்றாய், பிராணவாயுவே அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஆன்மா என்று சொன்னால், உறக்கத்தில் அந்த பிராணவாயு இயங்கியும் இன்பத் துன்ப அனுபவங்கள் பொருந்தவில்லையே, ஏன் என்று கேட்கின்ற அருமையான கேள்வி. அதுதான் வந்து உண்டி வினை இன்மையின் என்று சொல்லி சிவஞான போத மூன்றாம் சூத்திரமும் ஏது காட்டி மறுத்தது. அதுதான் அருமையான சொல்றேன். பிராணவாயுவே உயிரெனின் இன்பத் துன்ப பயன் கருவிகள் ஒடுங்கிய இடத்து அன்றி, இடத்து இன்றி கருவிகள் ஒடுங்கிய இடன உறக்கம் பேருறக்கம் இதெல்லாம், அப்ப இன்ப துன்ப அனுபவங்கள் இல்ல, எந்த நிலையில இருக்கு? ஒடுங்காது விழித்த இடத்தே நுகர்ந்து நிற்றலான், விழிப்பு நிலையாகிய நனவு நிலையில தான் இன்ப துன்ப அனுபவங்கள் இருக்கின்றன. ஆன்மானா, அங்க ஆன்மா வந்து செயல்படும் நிலையில இருந்தா அந்த ஆன்மா இன்ப துன்பங்களை அறிந்து அனுபவிக்கணும். நீ பிராணவாயுவே ஆன்மான்னு சொல்ற, உறக்க நிலையில் பிராணவாயு செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப பிராணவாயுவே ஆன்மா என்றால் அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஆன்மா செயல்பாடான நிலையில் இருக்கும் பொழுது அனுபவம் நிகழாமல் இருப்பது எப்படி? உறக்கத்தில் அனுபவம், எந்த அனுபவம் நிகழவில்லையே. ஆகையினால் அறிந்து அனுபவிக்கும் பொருளாகிய ஆன்மா நீ சொல்கின்ற பிராணவாயு அன்று என்று சொல்லி நுணுக்கமான மறுப்பு. அடுத்தால பார்த்தா, அடுத்தால யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அஞ்சு அவத்தைப்படும் பிரம்ம ஆன்மாவாதி. அடுத்தால வர்றவன் பிரம்ம ஆன்மா என்பது வேறொன்றுமல்ல பிரம்மமே. யாரு மாயாவாதி, உனக்கு பரமாத்மாவுக்கு வேறாக சீவான்மான்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதை கேட்கவே இவனுக்கு பிடிக்காது. அப்படியே ஒரு ஒரு ஆன்மா ஒரு ஆன்மான்னு சொல்லி 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 உருவேற்றி அதுல அப்படி உடம்பு பிடியா இருக்கக்கூடியவன் யாருன்னா நம்ம பிரம்மாண்மாவாதி. மற்ற எல்லாருமே அப்படிதான். முனிவாச பெருமான் சொல்றாங்க இல்லையா, சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். அதாவது தக்க ஏதுக்களை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை. இப்ப மணிவாசக பெருமானும் சிவந்தாம் பரம்பொருள் அவர்களும் அதை சிக்கனை பிடித்தேன்னு அவர்களே சொன்ன மாதிரி அந்த கொள்கையில உறுதியா தான் இருக்கிறாங்க. இப்ப தான் எப்படி உறுதியா இருக்கிறோமோ அதை மாதிரி மற்ற சமயவாதிகளும் இருக்கின்றார்கள் அப்படின்னு அதை பார்க்காம மற்ற சமயவாதிகளை மட்டும் அப்படியே இகழ்ந்து உரைக்கின்றார்கள். தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மறைந்தனர்னு அப்படின்னா, சித்தாந்தத்துல வந்து எல்லா கோணங்களிலும் வினாக்கள் எழுப்பப்பட்டு அந்த எல்லா வினாக்களுக்கும் விடை காணப்பட்டு அது முடிந்த முடிவாக நிலைநாட்டப்பட்டது. ஏனைய கொள்கைகள் அப்படி கிடையாது. சில கேள்விகள் சிந்தனைகளை தூண்டுற விதமா இருந்ததுன்னா அதெல்லாம் மற்ற சமயவாதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. தாம் கொண்டதே கோலம் என்று சொல்லி அதிலே நின்று விடுவார்கள். அதனாலதான் அவர்களை இகழ்ந்துரைக்கின்றார். சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்று கூறுகின்றார். அதனாலதான் இங்கேயும் சொல்றார், பிரம்மமே ஆன்மான்னு சொன்னா பிரம்மமே உயிரனின் அறிந்தாங்கு அறிதல் இன்றி ஐந்தவத்தை பட்டு அறிதலானும். அறிந்தாங்கு அறியணும்யா அப்படின்னா இருந்தபடியே அறியணும், எல்லாவற்றையும் ஒன்றாக அறிய வேண்டும். அதுதான் வந்து பிரம்மத்தினுடைய இயல்பு. பரம்பொருள் அறிகின்ற முறை எப்படி என்றால், அறிந்தாங்கு அறிதல் அப்படின்னா எல்லாவற்றையும் ஒருங்கே அறிதல், முற்றுணர்வு, ஒன்றொன்றாக அறிதல். ஒன்றை அறிந்து இன்னொன்றை அறியும் பொழுது முதலில் அறிந்ததை மறத்தல், இதெல்லாம் அறிவுக்கு அறியும் பொருளுடைய இயல்பு. தானே அறியும் பொருள் வந்து ஒன்றொன்றாக அறிந்து வராது, எல்லாவற்றையும் ஒருங்கே அறியும். ஒரே நிலையில் இருக்கும், தன் நிலையில் என்றும் அது தெரியாது. இது அப்படி இல்லை, நனவு நிலையிலிருந்து அறியும். அறிந்ததே ஒன்றொன்றாக தான் அறிது, அதுவும் அறிவிக்கதான் அறியுது. இந்த உயிர் அறிவித்தாலும் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவித்தால் அறியாது, ஒன்றொன்றாக அறிவிக்க அறிகின்றது. அறிந்து வரும்பொழுதும் மறக்கின்றது. அப்புறம் கனவு உறக்கம்னு சொல்லி வேறு வேறு அவத்தைகளில் வேறுபடுகின்றது. இப்படி அறிந்து வருகின்ற இந்த உயிரா பிரம்மம். இது பிரம்மத்திற்கு இழுக்கு சேர்க்கின்ற கொள்கை அல்லவா இது. ஆகையினாலே பிரம்மமே ஆன்மா என்பது அடாது. பிரம்மத்திற்கு வேறாக சீவான்மா என்று ஒன்று நிச்சயமாக உள்ளது என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய உறுதியான தெளிவான கருத்தாகும். பிரம்மமே உயிரனின் அறிந்தாங்கு அறிதலின்றி ஐந்தவத்தை பட்டு அறிதலானும். ஐந்தவத்தை சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்று பஞ்சாவத்தை உடையனாக இந்த சீவான்மா இருப்பதனாலே இந்த சீவான்மாவாகிய உயிர் வேறு, பிரம்மமாகிய பரமான்மா வேறு என்பதை தெளிவாக உடங்கொள்ள வேண்டும். துரியாதீதம் உண்மை. அடுத்த கருத்து துரியாதீதம் உண்மை. அனைத்தும் கூடிய சமுதாயம் உயிரனின், இந்த சமுதாய ஆன்மாவாதின்னு இருக்கான் கடைசியா வர்றான், அவனுக்கு தான் உண்மை துரியாதீதம்னு இருக்கு கடைசியில. அதை துரியாதீதம் உண்மைன்னு மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன துரியாதீதம் உண்மைனா, அனைத்தும் கூடிய சமுதாயம் உயிரனின், அனைத்தும் கூடிய இதுவரை சொன்னார்களே, உடம்பே உயிர்னு சொன்ன தேகாத்மவாதி, இந்திரியான்மவாதி வந்து இந்திரியங்களே ஆன்மா ஐம்பொறிகளே ஆன்மான்னு சொன்னார்கள், அப்புறம் சூக்ம தேகமே ஆன்மான்னு சொன்னார்கள், பிராணவாயுவே ஆன்மான்னு சொன்னார்கள். இப்போ சமுதாய ஆன்மவாதின்னு ஒரு சாரார் வருகின்றனர். இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், உடம்பு ஐம்பொறிகள் சூக்ம உடம்பு பிராணவாயு இவற்றை தனித்தனியே ஆன்மான்னு சொல்வது பொருந்தாதுதான். அதெல்லாம் நீங்க நல்லா மறுத்தீர்கள், நல்லா சிறப்பா இருந்தது. ஆனா அறிவு நிகழணும்னா தூள உடலும் வேணும், ஐம்பொறிகளும் வேண்டும், சூக்கம் உடலும் வேண்டும், பிராணவாயும் வேண்டும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாட்டா அறிவு நிகழுமா? ஆக இவற்றுள் ஒவ்வொன்றை மட்டுமே பற்றி கொண்டு அதுவே ஆன்மான்னு சொல்றது பொருந்தாது. ஆனா இந்த தூள உடல் ஐம்பொறிகள் சூக்ம உடல் பிராணவாயு என்ற இவை எல்லாம் கூடிய சமுதாயத்தை, இந்த சமூகத்தை நாம் என்ன சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம். அதான் சமூக ஆன்மவாதி அல்லது சமுதாய ஆன்மவாதி. அனைத்தும் கூடிய சமுதாயம் உயிர் எனின் என்று சமுதாய ஆன்மவாதியை நீ சொல்வாய் என்றால், அனைத்தும் நீங்கிய துரியாதீதத்தும் உண்மையானும். அஞ்சாவது அவத்தை இருக்கின்றதே துரியாதீதம். அதுல இந்த எந்த பொருளின் சார்பும் உயிருக்கு இல்லையே. துரியாதி தவத்தில தூள உடல், சூக்ம உடல், ஐம்பொறிகள், பிராணவாயு எதுவும் தொழிற்படல. இந்த நம்ம உறக்கத்துல இந்த கடைசி உள்ள அந்த துரியாதீதம் இருக்கின்றதே உயிர் படங்கள், அது மிக குறைந்த நேரம் இருக்கும் என்று சொல்வார்கள். சில சமயம் இந்த துரியாதீதம் உயிர் படங்கள் நிலை நீட்டித்திருந்தால் அந்த அவ்வாறு உறக்கத்தில் இருப்பவரை இறந்து விட்டார்கள் என்று கூட கருதிவிடக்கூடும். அது மாதிரி சம்பவங்களும் நாம செய்தித்தாள்கள் எப்போதாவது பார்க்கின்றோம். இறந்து விட்டார்கள் சொல்லி எல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் முடிச்சு பார்ப்பார்கள். இப்ப ரொம்ப ஆச்சரியமான தகவலா செய்தித்தாள்கள்லாம் வருது. ஏன்னா அந்த அஞ்சாவது அவத்தில் இருக்கின்றதே துரியாதீதம் உயிர் படங்கள், இதுல பிராணவாயுனுடைய செயல்பாடும் நின்று விடுகின்றது. ஆனால் உயிர் உள்ளது, உடம்புல உயிர் உள்ளது, அதுதான் அங்கு சிறப்பு. அப்ப எல்லாம் சேர்ந்த சமுதாயம் ஆன்மான்னு சொன்னா எத்தனை அற்புதமாக இருக்கின்ற துரியாதீதமாகிய அஞ்சாவது அவத்திலே இதன் சார்பு எதுவுமே கிடையாது. தூள உடல் சார்போ, சூக்க உடல் சார்போ, பிராணவாயு சார்போ எந்த சார்பும் கிடையாது. ஆனாலும் உயிர் என்று ஒன்று உள்ளது அந்த இடத்துல. எப்படி அதை தெரிந்து கொள்ளலாம்? சுவாமிகள் தான் அதை அருமையா வந்து விசேட உரையில விளக்குவார்கள். அப்ப பார்க்கலாம் நாம துரியாதீதத்திலும் சொன்ன எந்த கருவிகளின் சார்பும் இல்லாது உயிர் ஒன்று இருப்பதனாலே இந்த உடலின் உயிரினப்படுவது வேறு. முதலடியே வைக்கணும். இந்த உடலின் கண் உயிரினப்படுவது இவை அனைத்திற்கும் வேறு என்க. தூள உடல், ஐம்பொறிகள், சூக்ம உடல், பிராணவாயு, பிரம்மம், அப்புறம் பிரம்மம் தவிர ஏனைய சடப்பொருள் சமுதாயம் ஆகிய அனைத்திற்கும் வேறாக உள்ளது உயிர் என்று அற்புதமாக இந்த மூன்றாம் சூத்திரத்திலே நிலைநாட்டி அருளினார். இப்போ சுவாமி சுவாமியுடைய பொழிப்புரையை அப்படியே வாசித்தால் நமக்கு பொருள் விளங்கிவிடும். உயிர் சூனியம் எனின் அவ்வாறு சொல்வதொன்று உளதாய் நிற்றலானும், உடம்பே உயிர் எனின் உடம்பகத்தே பொருந்தி நின்று யான் எனது என்னும் செருக்குறுதலானும், ஐம்பொறியே உயிர் எனின் ஞான மாத்திரையே அன்றி ஞானம் கிரியை இச்சை என்னும் மூன்றும் உடைத்தாகலானும், சுக்கும உடம்பே உயிர் எனின் கனவோடு பயின்றதனை நனவின்கண் உற்றறிந்து நிற்றலானும், பிராணவாயுவே உயிரினின் இன்பத் துன்பப் பயன் ஒடுங்கிய இடத்தின்றி ஒடுங்காத இடத்தின் உகர்ந்து நிற்றலானும், பிரம்மமே உயிரினின் அறிந்தாங்கறிதலின்றி ஐந்தவத்தை பட்டு அறிதலானும், அனைத்தும் கூடிய சமுதாயமே சமுதாயம் உயிரினின் அனைத்தும் நீங்கிய துரியாதீதத்தும் உண்மையானும், இந்த உடலின் கண் உயிரினப்படுவது இவை அனைத்திற்கும் வேறு என்பதாம். உயிரினப்படுவது என்றது சாதி ஒருமை. ஆகவே இவை அனைத்திற்கும் வேறாக உயிர் ஒன்று உள்ளது அப்படின்னா உயிர்னு ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது என்பத பொருள் என்று, உயிர்கள் எண்ணற்றவை, உயிர் உண்டு சொல்வதன் மூலமாக பலவாக இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இந்த சமயவாதிகள் சொல்கின்ற பொருள்களுக்கு வேறாக உள்ளன என்று அநேகமாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தான் இங்க பிரமாணம் சொல்லி நிலைநாட்டுகின்றார். உயிர்னு ஒருமையில சொன்னாலும் அது சாதி ஒருமையாக கொள்ள வேண்டும். துயிலொடும் பயில்வுறும் என இயையும், அதான் மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் உள்ள துயிலொடும், நான்காம் அடியின் தொடக்கத்தில் உள்ள துயிலொடும் என்பதையும் மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் உள்ள பயில்வுறும் என்பதையும் நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். அதான் என இயையும் சொன்னார். துயில் என்றது ஈண்டு கனவின் மேற்று. துயில்னா பொதுவாக தூக்கத்தை குறிக்கும், இங்க கனவை குறித்தது. பயில்வுறும் என்பொழி இரண்டாவது விரித்துரைக்க, பயில்வை உறும் என்று சொல்கின்றார். அதாவது கனவில் அறிந்து அனுபவித்தவற்றை நனவில் உறும். உறும்னா எப்படி மயங்கி அறியும், கனவு கண்டதை தெளிவாக நனவில் அறிய முடியல. அதனாலதான் அந்த உடல் மாற்றத்தை சொல்லும் பொழுது கனவில் சூக்க உடலை சார்ந்து அறிந்தது, நனவில் தூள உடலுக்கு வந்து விட்டது. அதனால இப்ப இன்னொரு உடம்பு சேர்ந்திருப்பதனால அந்த சூக்க உடம்பை மட்டும் வச்சு அறிஞ்ச கனவு நனவில் தெளிவாக உணர முடியல. அதனால சூக்க உடலுக்கு வேறானது ஆன்மான்னு சொல்றாங்க.